بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது சுவர்க்கம் நரகம் என்ற தொடர் வகுப்பிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தொடர் வகுப்பினூடாக நாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, இந்த உலகத்திற்கு நபிமார்களை அல்லாஹ் ஏன் அனுப்பினான், அவர்கள் எமக்கு என்ன சொன்னார்கள், அவர்கள் சொல்வதை செய்தால் இறைவன் எதை வாக்களித்திருக்கின்றான், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படிப்பட்டவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், யார் சுவர்க்கத்துக்கு செல்வார், சுவர்க்கம் எப்படிப்பட்ட இன்பங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் முடிவே இல்லாத, அழிவே இல்லாத, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை எந்த நிலையிலிருந்து எவ்வாறு அனுபவிப்பார்கள், அதே நேரத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலையோ, அவனுடைய தூதர்மார்களுக்கு கட்டுப்படலையோ, அவர்களுடைய கடைசி முடிவு என்ன, அவர்கள் எங்கே செல்வார்கள், அவர்கள் செல்கின்ற இடம் எப்படிப்பட்ட மோசமான இடமாக இருக்கும், அவர்களுக்கும் அழிவே இல்லை, அவர்களுக்கும் மரணமே கிடையாது, எப்படிப்பட்ட தண்டனைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை பற்றி தொடர் வகுப்பாக நாங்கள் பார்க்கலாம். இறைவன் எம்மை படைத்து விட்டு எம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றைத்தான். எதை எதிர்பார்க்கிறான், அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். நான் உன்னை படைத்தேன், நான் உனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உடம்பு ரீதியாக, சமூக ரீதியாக, சூழல் ரீதியாக என்னென்ன தேவையோ அனைத்தையும் தந்திருக்கிறேன், இவைகளுக்கு நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவ்வாறு நன்றி செலுத்தினால் இறைவன் வெகுமதியே அற்ற, மதிக்கவே முடியாத மிக பெரும் பரிசை தருவதாக சொல்லியிருக்கிறான். அது என்ன பரிசு, அது சுவர்க்கம் இல்லையா, அந்த சுவர்க்கத்தை தருவதாக இறைவன் வாக்களித்திருக்கிறார். அந்த சுவர்க்கம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொன்ன ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், சுவர்க்கம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா, அதை சொன்னால் கூட எங்களுக்கு விளங்காது, நாங்களும் ஒரு விதமான இன்பத்தில் இருக்கிறோம், நாங்களும் சில விடயங்களை எங்களது மன நிம்மதி என்று செய்கிறோம், ஆனால் இவைகளுக்கெல்லாம் அது ஈடாகுமா, இவைகளை சொல்லி அதை விளங்கப்படுத்த முடியுமா, விளங்கப்படுத்தவே முடியாது. இறைவன் அந்த செய்தியில் என்ன சொல்கிறான், எனது நல்லடியார்களான, எனக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நல்லடியார்கள், அவர்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருப்பதை மாலாயினுன்றார், எந்த கண்ணும் கண்டிராது, எந்த கண்ணும் கண்டிராது, எந்த உள்ளத்திலும் ஊசலாடிடாது, யாருடைய கற்பனையை கொண்டும் அதை அறிந்து கொள்ள முடியாது, சுவர்க்கம் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை செய்தாலும் அது அதற்கு மாற்றமாக இருக்கும். அப்படி இருக்குமா? இருக்காது. இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, நாங்கெல்லாம் இருக்கிறோம். ஒருவர் அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய கடல் கரையை பத்தி சொல்றாரு, அவர நாட்டில் இருக்கிற கடல் கரையை பத்தி சொல்றாரு. அந்த கடல் கரையை நானும் நீங்களும் பார்த்தது கிடையாது. அப்ப அந்த கடல் கரையை பத்தி சொல்கிற நேரத்தில் எங்களுடைய கற்பனை எப்படி போகும்? எங்களுக்கு தெரிஞ்ச அந்த கடல் கரையை வச்சுதான் நாங்கள் அதை மதிப்பீடு செய்வோம். மதிப்பீடு செய்வோமா இல்லையா? ஆனா அது அப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? அது அப்படி இருக்காது, மாற்றமாகத்தான் இருக்கும். அதான் இறைவன் சொல்றான் என்றால், சுவர்க்கம் என்பது உங்களுடைய உள்ளத்துல நீங்க கற்பனையாக நினைத்து அதை கற்பனையில கொண்டு வந்து அதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு முடியாது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த செய்தியை சொல்லிவிட்டு உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் சூரா சஜிதாவிலே வருகின்ற 17வது வசனத்தை ஓதி பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் ஓதினால், அந்த வசனத்தை படித்தால் இறைவன் என்ன வைத்திருக்கின்றான், என்ன வெகுமதி வைத்திருக்கின்றான் என்பது தெளிவாகும் என்று சொல்கிறார்கள். அது என்ன வசனம்? அது ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன். உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் தனது அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்களா அல்லவா? இறைவனால் விதிக்கப்பட்ட கடமைகளை சரிவர நிறைவேற்றினார்களா அல்லவா? இறைவன் எவை எவைகளை எல்லாம் தடுத்திருந்தானோ அவைகள் அனைத்தையும் தடுத்து வாழ்ந்தார்கள் அல்லவா? இவைகளுக்காக வேண்டி இறைவன் தயார் செய்து வைத்திருப்பதை யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இறைவன் ரகசியமாக வைத்திருக்கிறார். எந்த கண்ணும் பார்த்திருக்கவே முடியாது என்பதை இறைவன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஒரு மனிதனுடைய கடைசி முடிவு சொர்க்கமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். அந்த அடிப்படையில் தான் இறைவன் நபிமார்களை கூட அனுப்புகிறார். ஏனென்றால் உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்ற வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. இன்றைக்கு இருக்கிறோம், இப்பொழுது இருக்கிறோம், இந்த நிமிடத்தில் இருக்கிறோம், அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாது. யாருக்காக தெரியுமா? தெரியாது. எந்த செகண்டில் மரணம் வரும் என்று தெரியாது. அப்ப நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கை என்பது ஒரு பயணம், நாங்கள் செய்கின்ற ஒரு பயணம். இந்த பயணத்தின் குறிக்கோள் எங்கிருக்க வேண்டும்? எங்கிருக்க வேண்டும்? சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை நோக்கமாக கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற வாழ்க்கையில் தான் மன நிம்மதி இருக்கும். என்ன இருக்கும்? கட்டாயமாக மன நிம்மதி இருக்கும். அவ்வாறு வாழ்கின்ற வாழ்க்கையில் தான் சந்தோஷம் இருக்கும். அவ்வாறு வாழ்கின்ற வாழ்க்கையில் தான் என்ன இருக்கும்? இறைவனுடைய அருள் இருக்கும், இறைவனுடைய பரக்கத் இருக்கும். இறைவன் என்னென்ன வெகுமதிகள் உலகத்தில் தர முடியுமோ அவைகள் அனைத்தையும் தருவான். தருவானா இல்லையா? தருவான். எதன் மூலமாக தருவான்? சுவர்க்கத்தை நோக்கமாக கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை. அப்ப உலகத்துல நாங்க தாண்டோண்டித்தனமாக வாழ்கிறோம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்கிறோம், மரணம் வந்தா மரணித்து போவோம் என்ற ஒரு எண்ணத்துடன் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் இருக்குமா? குறிக்கோள் இருக்காது. அப்ப அந்த வாழ்க்கைக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குமா? கட்டுக்கோப்பு இருக்காது. அந்த வாழ்க்கை என்னது, மனது என்ன சொல்லுதோ அந்த அமைப்புலதான் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையில் மன நிம்மதி இருக்குமா? மன நிம்மதி இருக்காது. அப்ப மன நிம்மதி எங்க இருக்கும்? மன நிம்மதி எங்க இருக்கும்? சுவர்க்கத்தை நோக்கமாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதை நோக்கமாக, இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வதை நோக்கமாக கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையில் தான் என்ன இருக்கும்? மன நிம்மதி இருக்கும். அந்த வாழ்க்கையில் தான் சந்தோஷம் இருக்கும். அப்ப இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு ஒருவர் என்ன செய்வார்? சுவர்க்கத்துக்கு போறார். இப்ப இவருக்கு வந்து சுவர்க்கத்துக்கு போய் சேருகின்ற வரையில் என்னென்ன நிலையில் இவர் போகிறார்? ஒரு சுவர்க்கவாதி, நான் நரகவாதிய பேசல, நரகவாதியை நாங்க தொடர் வகுப்புல தொடராக நாம் பார்த்துட்டு வருவோம். இப்ப நாங்க பேச போறது யார? சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு முன்னால என்னென்ன விடயங்களை இவர் சந்திப்பாரு, என்னென்ன விடயங்களுக்கு இவர் முகம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தால், இவர் முதன் முதலாக முகம் கொடுப்பது மஹ்ஷருடைய அந்த நாள். எந்த நாள்? மஹ்ஷருடைய மைதானம் அப்படின்னு சொல்லுவோம், மஹ்ஷர் மைதானம். அப்ப இந்த மஹ்ஷர் மைதானம் என்பது என்ன இடம்? அது இறைவன் என்ன செய்வான்? எங்கள் அனைவரையும் என்ன செய்வான்? எழுப்புவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனிதர் யார் வருகிறாரோ அவங்க எல்லாரும் மரணிப்பாங்களா இல்லையா? எல்லாருமே மரணிப்பாங்க. மலக்குமார்களும் மரணிப்பாங்களா இல்லையா? மலக்குமார்களும் மரணிப்பாங்க. இறைவன் மாத்திரம்தான் மிஞ்சியிருப்பான். யாரு? இறைவன் மாத்திரம்தான் மிஞ்சியிருப்பான். எல்லாரும் மரணிச்சிடுவாங்க, மரணிச்சிடுவாங்களா இல்லையா? மரணிச்சிடுவாங்க. இறைவன் என்ன செய்வான்டால், இந்த மனிதர்களை அனைவரையும் எழுப்புவான். அப்ப எதற்காக எழுப்புறான்? என்ன நோக்கம் எழுப்புற நோக்கம் என்ன? என்ன நோக்கம் எழுப்புற சொல்லுங்க. நாங்கள் உலகத்தில வாழ்கிற நேரத்தில என்னென்ன அமல்கள் செய்தோமோ, என்னென்ன காரியங்கள் செய்தோமோ, என்னென்ன விடயங்களை சம்பாதித்து வைத்திருக்கின்றோமோ, அவைகளுக்கான அறுவடை அங்க காத்துட்டு இருக்குது. காத்துட்டு இருக்குதா இல்லையா? காத்துட்டு இருக்குது. 70 வருஷம் ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? விவசாயம் பார்த்திருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை எப்படி விளங்கப்படுத்தினார்? அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆகிரா. உலகம் என்னது? உலகம் என்னது? ஆகிராவுக்கான விதை நிலம், விதை நிலம். அப்ப நாங்க எதை எதை விதைக்கிறோமோ அதுதான் நாங்க அறுவடை செய்வோம். அப்ப நாங்க விதை நிலத்துல அப்படியே நெல்லை போட்டுட்டு ஒரு பயிரை போட்டுட்டு அது முளைச்சா முளைக்கட்டும், விட்டோம்னா என்ன நடக்கும்? நீங்க பல பேர் கமத்தொழில் செஞ்சிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்களா? செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருப்பீங்க. அப்ப அந்த நீங்க வந்து நெல்லை போட்டுறீங்க, விதை நெல்லை நட்டுறீங்க, நட்டுட்டு அது முளைக்கிற காலத்துல முளைச்சி அது வார காலத்துல வந்து நாங்க என்ன செய்வோம்? ஒரு 3 மாசத்துக்கு பிறகு இது பார்ப்போம், அறுவடை செஞ்சுட்டு வருவோம். விட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதுக்கு 8000 நோய் இருக்குது இல்லையா? அதுக்கு 8000 நோய் இருக்குது, அதுக்கு 8000 மருந்து இருக்குது. அந்த மருந்துக்கு நாங்க செலவழிப்போம், அதுக்கு செலவழிப்போம். ஏண்டா? அறுவடை சரியாக கிடைக்கணும். கிடைக்கணுமா இல்லையா? கிடைக்கணும். அதே நேரத்துல இந்த அறுவடை செய்யற இடம் இருக்குதா இல்லையா? எது? நாங்க வயலன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அறுவடை வயலன்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 2 காலத்திலையும் தகுந்த இடமா இருக்கும். 2 காலத்துக்கும் மொத்த இடமா? என்ன 2 காலம்? கோடை காலத்துக்கும் செய்யலாம், மாரி காலத்திலும் அதுக்கு என்ன செய்யலாம்? விவசாயம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு விவசாய நிலமா இருக்கும். அப்ப சில விவசாய நிலம் எப்படி இருக்கும்? மாறி காலத்துல செய்யலாம், மழை இருந்தா மட்டும்தான் செய்யலாம். மழை இல்லாத காலத்துல வந்து நீர் கிடைக்காது, அப்படிப்பட்ட இடமும் இருக்குது. அப்ப ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், மாறி காலத்துல அதாவது மழையை பார்த்து எதிர்பார்த்து விவசாயம் செய்கின்ற அந்த நிலத்துல இவர் என்ன செய்யறாரு? மழை இல்லாத காலத்துல கொண்டு போய் விதைக்கிறார். அறுவடை கிடைக்குமா அவருக்கு? ஒன்றுமே கிடைக்காது. கிடைக்குமா அவருக்கு? ஒன்றுமே கிடைக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விளங்கப்படுத்தும் பொழுது அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரான்னு சொன்னார்கள். அப்ப ஆகிராவுக்கான விதை நிலமாக இந்த உலகம் இருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய இந்த விதை நிலத்தில் நட்டக்கூடிய விதைகளை நல்ல விதைகளாக நீங்கள் நட்டுங்கள், நல்ல விதைகளாக நீங்கள் போடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அப்படி போட்டால்தான் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல அறுவடை கிடைக்கும். அப்ப நாங்க கணக்கு இல்லாம இருந்தால், தாண்டோடித்தனமாக வாழ்ந்தால் அறுவடை கிடைக்குமா? கிடைக்காது, எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்ப அந்த அறுவடைக்காக வேண்டி மக்கள் தான் எழும்புவாங்க. மக்கள் எல்லாம் என்ன செய்வான்? இறைவன் ஓரிடத்தில் ஒன்று சேர்ப்பான், ஓரிடத்தில் ஒன்று சேர்ப்பான். அந்த இடத்துக்குத்தான் மஹ்ஷருடைய இடம் என்று சொல்வார்கள். அந்த இடத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷருடைய இடம் என்று விளங்கப்படுத்தினார்கள். அப்ப அந்த இடத்தில் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய இந்த மூமின்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று பார்த்தால், முஸ்லிமில் ஒரு செய்தி வருகிறது, சுவர்க்கத்துக்கென்று குறிப்பானவர்கள், சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் மஹ்ஷருடைய அந்த நாளிலே மக்களெல்லாம் கடும் கஷ்டத்தினால் கொந்தளித்துக் கொண்டு வேதனையில் மூழ்கி கிடக்கின்ற அந்த நாளில் இவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை விட்டு ஓரமாகி சுவர்க்கத்தின் அருகில் வந்து விடுவார்கள், சுவர்க்கத்துக்கு அண்மித்து விடுவார்கள். ஆனால் சுவர்க்கத்தின் வாயில் மூடப்பட்டிருக்கும், சுவர்க்கத்துக்கு போகின்ற அந்த வழி மூடப்பட்டிருக்கும். அப்ப இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை முஸ்லிமில் வருகின்ற ஒரு செய்தி அழகாக விளங்கப்படுத்துகிறது. இந்த செய்தியை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அபு ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு இவர்கள் இரண்டு பேருமே அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் மனிதர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். அது எந்த நாள்? அது மஹ்ஷருடைய நாள். அப்ப அந்த நாளில முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இந்த உலகம் அழியும் பொழுது கடைசியாக யார் பிறந்து மரணித்தாரோ அவர் வரைக்கும் யார் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்கள் அனைவரும் எழுப்பப்படுவார்கள். அவர் எரிக்கப்பட்டு போயிருக்கலாம், அல்லது இடிபாடுக்குள் இருந்து மரணித்து போயிருக்கலாம், அல்லது கடலில் போகும் பொழுது அங்கே என்ன மூழ்கடிக்கப்பட்டு மரணித்திருக்கலாம், அல்லது அவருடைய சடலமே கிடைக்காமல் போயிருக்கலாம். யார் எப்படி மரணித்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த மஹ்ஷருடைய நாளிலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இப்பொழுது அந்த இடத்திலே சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் மூமின்கள் என்ன செய்வார்கள்? சுவர்க்கத்துக்கு அருகாமையால் சென்று விடுவார்கள். இப்பொழுது இவர்களுக்கு சுவர்க்கத்துக்கு நுழைய முடியாது. சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் யாருடையாவது சிபாரிசு தேவைப்படும். யாருடைய சிபாரிசு? எங்களுக்கெல்லாம் தலைவர்கள் யார்? எங்களுடைய முன்மாதிரி யார்? நபிமார்கள், தூதுவர்கள். அந்த நேரத்தில் மூமிங்கெல்லாம் எங்க போவார்கள்? நபிமார்களை அவர்களுடைய உதவிகளை நாடி செல்வார்கள். முதல் முதலாவது எங்கே செல்வார்கள்? எங்களது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடி செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்று, நீங்கள் எங்களுடைய தந்தை, மனிதர்கள் அனைவருக்கும் நீங்கள் தான் தந்தை, இந்த கதவை திறக்குமாறு இறைவனிடத்தில் வேண்டுங்கள் என்று கேட்பார்கள். அதற்கு இவர் என்ன சொல்வார்? சுவர்க்கத்திலிருந்து உங்களை எல்லாரையும் வெளியாக்கியது உங்களது தந்தை செய்த குற்றம்தான். என்ன குற்றம் அது? உங்களுடைய தந்தை செய்த குற்றம்தான், நான் அதற்குரிய ஆள் கிடையாது. என்ன சொல்வார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? நான் அதற்குரிய ஆள் கிடையாது. எதற்குரிய ஆள்? சிபாரிசுக்குரிய ஆள் கிடையாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியில் கூறினார்கள், அன்றைய நாளில் இறைவன் கோபப்படுவான். எந்த அளவுக்கென்றால் இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் கோபப்படவே மாட்டான், அந்த அளவுக்கு இறைவன் கோபப்படுவான் என்பதை இன்னும் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள். அப்ப நபிமார்கள் எல்லாம் வங்கி கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய இந்த உலகத்தில் நடந்த தவறை நினைத்து பயந்து போயிருப்பார்கள். அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஆனாலும் அவர்கள் பயந்து போயிருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் அதற்குரிய ஆள் கிடையாது என்று அங்கே அவர்களை அனுப்பிவிடுவார்கள். அனுப்பிவிட்டு என்ன சொல்வார், எனது மகன் இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்தில் செல்லுங்கள், அவர் இறைவனுடைய நேசன் என்று குர்ஆனிலே வர்ணிக்கப்பட்டவர், இறைவன் சொன்னவர், இறைவனால் எவ்வாறு வர்ணிக்கப்பட்டவர், ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எனது நண்பன் என்று வர்ணிக்கப்பட்டவர், அப்ப இவரிடத்திலே நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் இப்பொழுது என்ன செய்வார்கள், இவர்கள் அனைவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் சென்று என்ன சொல்வார்கள், நீங்கள் இறைவனுடைய தூய நண்பனாக இருந்தீர்கள், நண்பன் என்று இறைவன் வர்ணிக்கிறான், அப்ப நீங்க என்ன செய்யுங்க, சிபாரிசு செய்யுங்க என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள், நீங்கள் நான் அதற்கு தகுதியானவன் கிடையாது, நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லுங்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே வருவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் வந்து என்ன சொல்வார்கள், மூசாவே அலைஹிஸ்ஸலாம், உங்களுடன் இறைவன் பேசியதாக செய்தியிலே வருகிறது, குர்ஆனிலே வருகிறது, கல்லமல்லாஹு மூசா, எனது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பேசினான், அப்ப இறைவனுடன் பேசியவர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் நீங்கள், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள், நான் அதற்குரியவன் கிடையாது. இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். அவர்களும் என்ன சொல்வார்கள், நான் இதற்குரிய ஆள் கிடையாது. கடைசியாக யாரிடத்தில் வருவார்கள், எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள். அவர்களிடத்திலே வந்து சிபாரிசு செய்யுமாறு வேண்டிக் கொள்வார்கள். அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். எவ்வாறு சிபாரிசு செய்வார்கள், உடனடியாக சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிபாரிசை பற்றி இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யுமாறு வேண்டுகின்ற அந்த வேளையில் நான் சுஜூதில் நான் விழுந்து விடுவேன். அந்த நேரத்திலே எனக்கு இறைவன் சில திருநாமங்களை சொல்லி தருவான். அந்த திருநாமங்களை வைத்து நான் என்ன செய்வேன், இறைவனிடத்திலே நான் கேட்பேன். அந்த நேரத்தில் இறைவன் எனக்கு கட்டளை பிறப்பிப்பான், எவ்வாறு, முஹம்மதே நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், நான் சிபாரிசு செய்வேன். அந்த சிபாரிசின் மூலமாக சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கு செல்லக்கூடிய நரகத்துக்கும் என்று ஆகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இப்பொழுது சுவர்க்கம், சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மூமின்கள் என்ன செய்வார்கள், சுவர்க்கத்துக்கு செல்வதற்காக வேண்டி தயாராகி சென்று கொண்டிருப்பார்கள். இவர்கள் எதை கடந்து செல்ல வேண்டும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எங்கே இருக்கிறது, ஜஹன்னத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கிறது, நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கின்றது. அப்ப அதை தாண்டினால்தான் சுவர்க்கம், அதை தாண்டினால்தான் சுவர்க்கம். அதை என்ன செய்வார்கள், தாண்டுவார்கள். அதை பற்றி வருகிற நேரத்தில் இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை பற்றி பல செய்திகள் வருகின்றது. அந்த செய்திகளில் சிலது அந்த பாலத்தை எவ்வாறு வர்ணிக்கின்றது என்றால், தலை முடியை விடவும் மெல்லியது, வாளின் கூரை விடவும் மெல்லியது. அப்ப இந்த இப்படிப்பட்ட இந்த பாலத்திலே மூமின்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார் யாரெல்லாம் எந்த அளவுக்கு நன்மைகளை குவித்திருக்கிறார்களோ அவர்கள் மின்னல் வேகத்தில் செல்வார்கள். ஒவ்வொருத்தருடைய ஈமான், ஒவ்வொருத்தருடைய அமல்களுடைய அளவுக்கு அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். அந்த பாலத்தின் வேகம் என்பது ஈமானை பொறுத்தும் அவர்கள் செய்த அமலை பொறுத்தும் தான் இருக்கும். அப்ப பாலத்தால கீழே விழுந்தாங்க நரகம், கீழே விழுந்தாங்க நரகம். அப்ப நாங்க என்ன செய்யலாம், இப்ப பின்னால வரக்கூடிய வகுப்புல வந்து கடைசியாக சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதர் என்ற ஒரு பகுதி எடுத்துனாங்க. அப்ப அவர் வந்து இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எவ்வாறு கடப்பார் என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். இப்பொழுது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்துட்டாருன்னா அவர் யாரு, அவர் யாரு, சுவர்க்கவாதி, சுவர்க்கத்துக்கு போய் தரலாம். ஆனால் இறைவன் என்ன செய்வான், அங்க நிப்பாட்டுவான் எல்லாரும், அங்க என்ன செய்வான், அங்க நிப்பாட்டிடுவான். அங்க நிப்பாட்டு என்ன செய்வான்டா, ஒரு தொங்கு பாலம் மாதிரி ஒன்று இருக்கும், என்ன இருக்கும், ஒரு தொங்கு பாலம் மாதிரி ஒன்று இருக்கும். இப்ப அந்த தொங்கு பாலத்தை கடக்கிறதுக்கு இவங்க தயாராகின்ற அந்த வேளையில் இறைவன் என்ன செய்வான்டா, எல்லாரையும் தூய்மைப்படுத்துவான். எப்படி தூய்மை, இதுல நான் ரெண்டு செய்தியை விளங்கிக் கொள்ளணும். ஒன்று என்னண்டா, நரகத்துக்குண்டு வரக்கூடிய பாவங்கள் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள், ஒன்றோ இறைவன் மன்னிக்கணும், அப்படி இல்லை என்றால் அந்த செய்த பாவத்துக்குரிய தண்டனை அனுபவித்து விட்டு தான் சுவர்க்கத்துக்கு வரலாம். அதான் என்னது ஹதீஸ்களுடான நம்ம பார்க்கலாம். இப்ப இதான் முறை, இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கட்டுத்தருகிறார்கள். இப்ப சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை ஒருவர் கடந்துட்டாருண்டா, நரகத்துக்கு போகின்ற அளவுக்குள்ள பாவம் என்ன கிடையாது அவர்கிட்ட, இல்ல இருந்திருந்தா இங்க வந்திருப்பாரா, வந்திருக்க மாட்டாரு. ஆனாலும் இறைவன் என்ன செய்வான்டா, பரிசுத்தமானவர்கள் மட்டும்தான் சுவர்க்கத்துக்கு போகலாம். எப்படி இறைவனோட கட்டளை, பரிசுத்தமானவர்கள் மட்டும்தான் சுவர்க்கத்துக்கு போகலாம். எல்லாரையும் நிப்பாட்டுவான், நிப்பாட்டி சின்ன 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 கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குமா இல்லையா, சின்ன சின்ன மத்த சகோதரனுடைய உரிமைகள் மீறப்பட்டிருக்குமா இல்லையா, அவைகள் அனைத்தும் அங்கே வைத்து அலசி ஆராயப்படும், அங்கே வைத்து அலசி ஆராயப்படும். அவைகளுக்கான தீர்ப்பும் அவைகளுக்கான முடிவும் அவைகளுக்கு என்னென்ன விடயங்களை செய்தால் பரிசுத்தமாகுமோ அவைகள் அனைத்தையும் செய்ததற்கு பின், பரிசுத்தமானதற்கு பின்னால்தான் அந்த பாலத்தில் கடந்து செல்லலாம். இந்த செய்தியை நாங்கள் புகாரியின் ஊடாக பார்க்கலாம். புகாரியிலே வருகின்ற இந்த செய்தி அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மூமின்கள் நரகத்தை விட்டு தப்பி வந்துடுவான். எங்க வந்துடுவாங்க, நரகத்தை விட்டு தப்பி வந்துடுவாங்க. அப்ப சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தெல்லாம் கடந்து என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு ஒரு தொங்கு பாலம் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த பாலத்துக்கிட்ட தடுக்கப்படுவார்கள். அந்த பாலத்துக்கிட்ட என்ன செய்வாங்க, தடுக்கப்படுவார்கள். தடுத்ததுக்கு பின் அங்க என்ன நடக்கும் என்றால், மற்றவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அநியாயங்கள் இருக்குதா இல்லையா, மற்ற சகோதரனுக்கு மத்தியில் நடந்த அநியாயங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், அல்லது வந்து சிறிய 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 விடயங்கள் இருக்குமா இல்லையா, அந்த விடயங்கள் அனைத்தும் அங்கே கருத்தில் கொண்டு அவைகள் அனைத்தையும் இறைவன செய்வான், பரிசோதனை செய்து அவைகள் எல்லாம் வெளியே எடுத்து அவைகளுக்கான தென்ற குற்றங்கள் எல்லாம் கொடுக்கப்படும், கொடுத்து பரிசுத்தமானதற்கு பின்னால் தான் அவர்கள் சுவர்க்கத்துக்கு போகலாம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இப்பொழுது சுவர்க்கம், சுவர்க்கத்துக்கு பெய்திட்டாங்க, சுவர்க்கத்துக்கு பெய்து விட்டால் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படித்தரம் இருக்கும், இருக்குமா இல்லையா, இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படித்தரம் இருக்கும். அப்ப சுவர்க்கம் வந்து பல படித்தரங்களை கொண்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சுவர்க்கம் என்பது, பல படித்தரங்களை கொண்டது. அதில் சிறந்தது எது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நீங்க இறைவனத்தில கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று சொல்கிறார்கள், சொல்கிறார்களா இல்லையா, சொல்கிறார்கள். அப்ப அவங்க அவங்களோட என்னென்ன அமல்கள் செய்தார்களோ, என்னென்ன தேடினார்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி அவர்களுடைய படித்தரங்கள் இருக்கும், ஒவ்வொரு இடம் இருக்கும். அப்ப சுவர்க்கத்துக்குன்னு சொல்லி ஆனதற்கு பின்னால், சுவர்க்கத்துக்கு நுழைந்ததற்கு பின்னால் இவர்களுடைய இடங்களை இவர்கள் எவ்வாறு தேடி எடுப்பார்கள் இல்லையா, ஒரு ஆள் வந்து கூட்டிட்டு போய் இது அவங்களோட இடம், அவங்களோட பேர் என்னது, இங்க அவங்களோட பேருக்கு இந்த இருக்குது, அப்படி நடக்குமா இல்லையா? அப்படி ஏதாவது நடக்குமா? அல்லது சுவர்க்கவாதியின் உலகத்துல வந்துட்டா அவருக்குன்னு ஒரு இடம் ஒன்று புக் ஆகி அங்க என்ன அந்த அவரோட பேர்ல அப்போ ஒரு 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 மாளிகையோ அல்லது ஒரு சுவர்க்கமோ உருவாக்கப்பட்டிருமா? அப்படி எல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? அப்ப அது எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் அவர்களுக்கு உரிய அந்த சுவர்க்கத்தை எவ்வாறு போய் சேருவார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் மீது ஆணையாக சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடுவார்கள். அவர்களுக்குரிய இடங்கள் இருக்குதா இல்லையா? அந்த இடங்களை அவர்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பார்கள் என்றால், தனது வீட்டை அடையாளம் காண்பதை விட மிக குறிப்பாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுவார்கள். இப்ப உலகத்துல தாண்ட வீடு தனக்கு மறந்துட்டு யார் செய்ய சொல்லுவாங்களா? அப்படி ஒரு ஒரு சுய புத்தி உள்ள ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு நிலை ஒன்று வராது. வருமா? வராது. தாண்ட வீட்டை மறக்கிறன்றது வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், உலகத்தில தனது வீட்டை அடையாளம் கண்டு போய் சேருவதை விடவும் என்ன செய்வார்கள், மிக குறிப்பாக சுவர்க்கத்தில் அவங்க இடத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இப்பொழுது இந்த செய்தி எமக்கு பல விடயங்களை கற்றுதல். என்ன பல விடயங்கள் அப்படின்னு பார்த்தால், ஒன்று அநியாயம் என்று வார நேரத்தில் அந்த அநியாயம் எவ்வளவு மோசமானது. சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குன்னு சொல்லி வந்து கடைசி கட்டத்துல கூட அநியாயங்களை மறுபடியும் மறுபரிசீலனை செய்து சின்ன சின்ன விடயங்களாக இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் தூய்மையாக்கப்பட்டதற்கு பின் தான் என்ன செய்யறான், இறைவன் சுவர்க்கத்துக்கு அனுப்புறான். அப்ப எம்மத்தியில அறிமுகமா இருக்கின்ற அநியாயங்கள் ஒரு பட்டியல் எடுத்தால் அந்த அநியாயங்கள் எங்கே போய் சேர்க்கும், எங்கே போய் சேர்க்கும்? அப்ப அநியாயங்களை பத்தி நாங்க சில செய்திகளை பார்த்தோம் என்றால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். அநியாயத்தை என்ன செய்யுங்க, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கயாமத்து நாளையில பல இரட்டிப்பாக்கப்பட்டு அங்கே காணப்படும். ஒரு அநியாயம் நடந்திருக்கும், அது பல அநியாயங்களாக அங்கே எங்களிடத்தில் வந்து சேரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அநியாயத்தை மிகவும் எச்சரித்திருக்கிறார்கள். அப்ப அநியாயம் என்று வார நேரத்தில் அந்த அநியாயத்தை ரெண்டு பகுதியா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஒன்று அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற அநியாயம் இருக்குதா இல்லையா, அது பெரிய அநியாயம். பெரிய அநியாயமா இல்லையா? அது பெரிய அநியாயம். அதே நேரத்தில் தங்களுக்குள் மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் செய்து கொள்கின்ற அநியாயம். அப்ப இறைவனுக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கின்ற அநியாயம் என்னது, என்னது யாருக்கு தெரியும்? முதலாவது என்னது, இணை வைப்பு. அப்ப இறைவன் குர்ஆன் என்ன சொல்கிறான், இன்ன ஷிர்க லஸுல்மன் அஸீம். என்னது, இணை வைப்பு என்பது மிகப்பெரும் அநியாயம் என்று சொல்கிறான். ஏன் அநியாயம் என்று சொல்கிறான் என்றால், ஏன் அநியாயம் என்று சொல்றான், நான் உன்னை படைச்சேன், நான் உனக்கு என்ன செய்தேன், உடல் அமைப்பெல்லாம் சீராக தந்தேன், உலகத்தில வாழ்வதற்கும் ஆகாரத்தை தந்தேன், உலகத்தில வாழ்வதற்கு உனக்கு என்னென்ன தேவை அனைத்தையும் தந்தேன், சகல வசதிகளையும் உனக்கு தந்தேன். ஆனால் படைத்த எண்ணெய் மறந்துவிட்டு, படைத்த எண்ணெய் விட்டுவிட்டு நீ என்ன செய்கிறாய், வேறொருத்தனை நீ வணங்குகிறாய். படைத்தவன் நான் இருக்க ஒரு கல்லை போய் நீ ரப்பு என்று சொல்கிறாய். படைத்தவன் நான் இருக்க மரணித்தவரை பெய்து நீ அழைக்கிறாய். என்னை அழைக்க வேண்டிய நீ எங்கே பெய்து நிற்கிறாய்? ஒரு கல்லுக்கு அருகாமையால் போய் நிற்கிறாய், அல்லது ஒரு மரணித்தவருடைய தர்காவுக்கு அருகாமையால் போய் நிற்கிறாய். அப்ப இதெல்லாம் என்னது? இறைவனுக்கு இணை வைக்கிறது தான். இவைகளானது இறைவனுக்கு இணை வைப்பதுதான். அப்ப இறைவன் குர்ஆன்ல என்ன இடத்துல என்ன சொல்றான்னால், இறைவன் அனைத்து பாவங்களையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். என்னது? தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அப்ப அவன் வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? களவெடுத்து இருக்கலாம், அல்லது வந்து அவன் விபச்சாரம் தான் செய்திருக்கலாம், அல்லது அவன் வந்து மதுபானம் தான் அருந்திருக்கலாம். அந்த பாவங்கள் அனைத்தையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆனால் என்னது? இணை வைப்பை மாத்திரம் இறைவன் மன்னிக்கவே மாட்டான். மன்னிப்பே இல்லாத ஒரு குற்றமாக இருக்கும் என்றால் அது என்னது? இணை வைப்பு. இறைவன் மன்னிக்கவே மாட்டான். அப்ப இது வந்து இறைவனுக்கும் அடியாறுகளுக்கும் நடக்கக்கூடிய அநியாயம். அதே போன்று வேற இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதிக்கு வந்தால் இறைவனுடைய கடமைகளை பாழாக்குவது, இதுவும் என்னது? இதுவும் என்னது? இறைவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அதே நேரத்தில் தனக்குத்தான் செய்கின்ற அநியாயம். எப்படி தனக்குத்தான் செய்கின்ற அநியாயம்? இறைவனை வணங்கினால் சுவர்க்கம், இறைவனை வணங்கவில்லை அதற்கு அடுத்த பக்கம் என்னது? அப்ப நரகத்துக்குரிய வழியை யார் தேடிக்கொள்கிறார்? நாங்கள் தான் தேடிக்கொள்கிறோம். அப்ப தனக்குத்தான் அநியாயம் செய்வதும் இருக்கிறது, இறைவனுக்கு செய்கின்ற அநியாயமும் இருக்கிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாயில் வைத்து அழகாக அநியாயத்தை பற்றி விளங்கப்படுத்துகிறார்கள். என்ன அநியாயம் அது? அடியார்களுக்கு மத்தியில் நடக்கின்ற அநியாயத்தை அழகான முறையிலே விளங்கப்படுத்துகிறார்கள். என்னது? இன்ன திமா ஆகும். என்னது? ஒருவருடைய உயிர், ஒருவருடைய உயிரை இன்னொருவருக்கு போக்க முடியுமா? ஒருவரை கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. கொள்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கொள்ள முடியுமா? கொள்ள முடியாது. அதே போன்று வாராதக்கும், ஒருவருடைய மானம் இன்னொருவருடைய மானத்தில் யாருக்கும் உரிமை கிடையாது. யாருக்கும் உரிமை கிடையாது. இஸ்லாம் கூட என்ன சொல்கிறது? குற்றம் என்பது தெளிவானால்தான். ஒத்த விபச்சாரம் செய்கிறான் என்பது தெளிவானால்தான், மதுபானம் அருந்துகிறான் என்பது தெளிவானால்தான், அதுக்குரிய சட்டத்தை என்ன செய்யும்? அந்த அதிகாரம் உள்ள அரசாங்கம் நிறைவேற்றும். நிறைவேற்றுமா இல்லையா? நிறைவேற்றும். ஆனால் தேடுவது கிடையாது. அந்த அவனுடைய வீட்டில் அவன் என்ன செய்கிறான்? துப்பறிஞ்சு பார்க்கிறது. என்னது? ஜன்னலுக்குள்ள உத்து பார்க்கிறது, ஆள் வச்சு பார்க்கிறது. குறை தேடலாமா? குறை தேட முடியாது. இந்த குற்றம் எல்லாம் தெளிவானால்தான் தண்டனை. என்னது? தெளிவானால்தான் தண்டனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இல்லை, நீ முத்தமிட்டிருப்பாய் என்று சொல்லிவிட்டு அவரை அனுப்பி விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பக்கத்தில் போகிறார்கள், வலப்பக்கமாக வந்து சொல்கிறார், இந்த பதிலை சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். மறுபடியும் இடப்பக்கமாக வருகிறார், மறுபடியும் அதை சொல்கிறார். இவ்வாறு மூன்று விடுத்தம் அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். ஏன் திருப்பி அனுப்புகிறார்கள்? இந்த குற்றம், நீ செய்த இந்த குற்றம் அல்லாஹ்வுக்கும் உனக்கும் மத்தியில் உள்ளது, நீ தௌபா செய்து விடு, அல்லாஹ் மன்னித்து விடுவான். என்ன சொல்கிறார்கள்? நீ தௌபா செய்து விடு, அல்லாஹ் மன்னித்து விடுவான். குற்றம் என்பது நாலு பேருக்கு அம்பலமாவி தெளிவாகி சபைக்கு வந்து விட்டால் தான் என்ன செய்யும்? அதிகாரம் கொண்ட அரசாங்கம் அந்த குற்றத்துக்கு தண்டனையை நிறைவேற்றும். அப்படி இல்லை என்றால் குறை தேடக்கூடாது. குறை தேடுவது ஹராம். மத்த சகோதரனுடைய மானத்தில் கை வைப்பது, மத்த சகோதரனுடைய குறை தேடுவது ஹராம், பெரும் பாவங்களில் ஒன்று. எம்மவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? ஒரு சகோதரன் அவன் போனான்டா, என்ன சொல்றது? மனசா நினைக்கிறது, இவன் எங்க போறான் இந்த நேரத்துல, இவன் எங்க போறான், இவனுக்கு அங்க இவன் என்ன வேலை இருக்குது, இவன் அந்த வீட்டுக்கு போறான், அவன் போய் இப்படி போய் இப்படி செய்வானோ, இப்படி நடக்குமோ. அப்ப இது அப்படியே வச்சிருந்து என்ன செய்யறது? அப்படி இவராகவே ஒன்றை நினைச்சு, இவராகவே ஒரு 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 கற்பனை கதையை உருவாக்கி அவனுடைய மானத்தை போக்குவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள், உங்களுடைய சகோதரனுடைய மானம், உங்களுடைய மானம் எவ்வாறு ஹராமோ அதே போன்று சங்கையானதோ, அதே போன்று அவனுடைய மானம் சங்கையானது. சங்கையானதா இல்லையா? சங்கையானது. அதே நேரத்துல இந்த மான பங்கப்படுத்துவது எங்க வந்து சேரும்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு நண்பர்கள் பரிகாசமா பேசுவாங்களா இல்லையா? பரிகாசிப்பாள், ஒரு ஆள ஒரு ஆள் என்ன செய்வாரு, பரிகாசிப்பாள். அப்ப பரிகாசம் அப்படியே முத்திடும். அவன் முத்தி போகக்குள்ள எங்க போகும்? ஒரு ஆள் ஒரு ஆளுடைய வாயை கட்டுப்படுத்த பாப்பாரு, பாப்பாரா இல்லையா? அப்ப இவர் என்ன செய்வாரு? ஏதாவது ஒன்று அவன் ஒளிச்சு செஞ்சிருப்பான், ஏதாவது ஒரு மனுஷன் ரீதியில சூழல என்னது, அந்த சூழலும் அதுக்கு தகுதியானதாக இருந்துச்சு, அவன் செஞ்சிட்டான், செஞ்சது பாவம், செஞ்சது குற்றம், அதை இவன் கண்டுட்டான், என்ன செஞ்சிடுவான், நாலு பேருக்கு முன்னாடி போட்டு உடைச்சிடுவான், உடைச்சிடுவானா இல்லையா, உடைச்சிடுவான். அப்ப இப்படியான நிகழ்வுகளை தடுக்கணும், எங்க வரக்கூடாது, இந்த ஆளை ஒரு ஆள் ஒரு ஆளை பரிகாசம் செய்யறது. அப்ப இதுகள்ல வந்து அப்படியே வந்து என்ன செஞ்சிடும், இதுல வந்து கடைசியா முடிஞ்சிருமா இல்லையா, முடிஞ்சிடும். அப்ப இந்த விஷயத்தை நான் செய்யணும், கவனமாக இருக்கணும். ஒன்றனது, ஒரு மனிதருடைய உயிர் வந்து சங்கையானது, அதே நேரத்தில் அவருடைய மானம் சங்கையானது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப இந்த முக்கியமான விடயங்கள் அடுத்ததாக சொன்னார்கள், அம்பாலக்கும், என்னது உங்களுடைய சொத்துக்கள், என்னது உங்களுடைய சொத்துக்களும் என்னது சங்கையானது. அப்ப இந்த மத்த சகோதரனுடைய சொத்துண்டு வந்து விட்டால் அதில் கவனமாக இருக்க வேண்டும், அந்த சொத்தில் கை வைத்து விடக் கூடாது, அவனுடைய உத்தரவு இல்லாமல் எடுத்து விடக் கூடாது, அவனுடைய உத்தரவு இல்லாமல் பாவித்து விடக் கூடாது. பாவிப்பது ஹராம், அநியாயம் என்று சொல்கிறார்கள், என்னது அநியாயத்தை சேர்ந்தது என்று சொல்கிறார்கள். நாங்க என்ன செய்வோம், சாமான அவரு என்ன செய்வாரு, அவரு நீ எல்லாத்துக்கும் அவர் என்னது ஆமா போட்டுருவாரு, அவர் ஆமா போட்டுருவாரு, ஒரு 100 ரியால் தானே, அது அது அவருக்கு கணக்கு இல்ல, என்னது ஒரு 100 ரியால் தானே அவருக்கு கணக்கு இல்ல, அவர்கிட்ட போன் இருக்குது கோல் அடிச்சுட்டு அது பிரச்சனை இல்ல, அது அவரு என்னது அது சரின்னு சொல்லிடுவாரு. அப்ப அந்த எண்ணத்துல நாங்க எடுப்பது, அந்த எண்ணம் வரக்கூடாது. அவருடைய சொத்துனால் அவருடைய சொத்து தான், என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து தான், என்னது அந்த எண்ணம் எல்லாம் வரக்கூடாது. அவர்கிட்ட நான் கேட்கணும், உத்தரவு எடுக்கணும், அதுக்கு பின்னால என்ன செய்யலாம், பாவிக்கலாம். அப்ப இப்படியான விடயங்கள் என்ன செய்யறாங்க, கருத்துல கொண்டு. அப்ப சுவர்க்கம் யாருக்கு என்றால், தூய்மையானவர்கள் தான் சுவர்க்கம். அநியாயத்தோட ஒருவர் பேசி நின்று சுவர்க்கம் என்பது, சுவர்க்கத்தை இறைவன் கொடுப்பானா, சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டான். அப்ப சுவர்க்கம் என்பது யாருக்கு என்று கேட்டால், தூய்மையானவர்களுக்கு, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு. ஆகவே நாங்கள் இதுவரை எதை நாங்கள் பார்த்தோமோ அதன்படிக்கு வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.